SBS தமிழ்.
உங்களுக்கு முதல்ல வணக்கம்.
வணக்கம்.
சொல்லுங்க, நீங்க நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்களே, சக்தி புரஸ்கர், அப்புறமா போதிகை, இப்ப பத்மஸ்ரீ, விருது விருதா வாங்கிட்டு இருக்கிறீங்க, என்ன காரணத்துக்காக உங்களுக்கு விருது தரப்படுதுன்னு சொல்லுங்களேன்.
1995 சிறு சேமி பழக்கத்தை ஏல மக்கள், நாங்க ரொம்ப வருமக்கோட்டில இருந்த மக்களுக்கு கான் பவுண்டேஷன்ல இருந்து வாசிமலை, சுமதி, உமாராணி, பசுமா, காந்தி, மதுரேசன், இவங்கெல்லாம் வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க ரொம்ப வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து அவங்க எங்களை இந்த சிறுசேம்பு பழக்கத்தை பண்ணுங்கம்மா, நல்லா நீங்க முன்னேறலாம், பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நாங்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொண்டுகிட்டு போயிடுவாங்களா, ஓசியா கொடுப்பாங்களா, இலவசமா கொடுப்பாங்களா, அப்படின்லாம் மக்கள் நிறைய கேள்வி கேட்டாங்க. ஒரு குழுவை ஆரம்பிக்கணும்னா 6 மாசம் செல்லும் அப்படி சொல்லி, முதல்ல ஒரு வெள்ளியகுன்றம் பகுதியில் அழகு களஞ்சியம் ஒன்று ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் புள்ளிசைடில் வந்து புல்லு களஞ்சியம் ஒன்று ஆரம்பித்தோம். 14 பேர் ஆரம்பித்து ஒரு ஆள் வந்து 20-20 ரூபா போட்டு எங்களுக்குள்ளேயே கடன் கொடுத்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் சேம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ என்ன செஞ்சாங்கண்டா, இப்படி ஊர் ஊரா எங்கள் ஊர்லேயே புள்ளிசைடிலே 3 களஞ்சியம் கேட்கட்டேன். அவங்களோட நைட்டு அங்கிட்டு நறுங்கி கொட்டனாரா இருந்து அங்கே போய் வேலை வச்சு 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 வரும்போது நைட்டில் போய் அவங்களோட சேர்ந்து நிறையா ஊருக்கு போய் ஊர் சேர்த்தோம். அந்த பிள்ளைங்களை எல்லாம் கடை கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க எங்களை நம்பி. அப்புறம் 5 வருஷம் சேர்ந்து எங்களை அந்த வாசிமலைன்றவர் வந்து பிள்ளைங்க மேனேஜர்லாம் கூப்பிட்டு அவங்கள மீட்டெஞ்சு போட்டு, நீங்கள் அவங்களுக்கு சேம்ப்புக்கே இருக்குது, அவங்க சேம்ப்பை பார்த்து நீங்கள் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், நாங்கள் ஒரு 10,000 வச்சுருந்தோம்னா அவங்க 4 மடங்கு கடன் கொடுக்குற மாதிரி பேங்கில் பேசி எங்களுக்கு அப்புறம் கடன் கொடுத்தாங்க. அதை வாங்கி நாங்கள் ஒரு உறுப்பினர் 2,000-3,000 அப்படி போட்டு நாங்கள் கடன் வாங்கி இப்போ வாழ்வு அந்த களஞ்சியத்தை நடத்திக்கிட்டே இருந்தோம். நான் அப்படியே ஊர் ஊராக அவங்களோட சேர்ந்து போய் மாத்தூர், புளிசேரி, செத்திவளம், குருத்தூருன்ற எங்கிட்ட ஊர் பக்கத்து ஊர் ஊரா போய் நான் களஞ்சியம் பேசி வைய வட்டாரம் வந்து அழகர் கோயில் ரோட்டில் முதல்ல ஆரம்பித்த வட்டாரம், அந்த வட்டாரம் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி குழு சேர்த்து இதுவரையிலையும் இப்போ நிறையா குழுக்கள் வந்து ஆரம்பித்து அந்த ஏழை மக்கள்லாம் நிறையா பேர் அந்த வறுமையை விட்டு நிறையா வெளியே வந்திருக்காங்க.
ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் தொடங்கும் போது நிறைய பேர் உங்கள் மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வராத அக்கறை உங்களுக்கு எப்படி வந்தது, அதுக்கு என்ன காரணம்?
அவங்கெல்லாம் அவங்க குடும்பம், எங்கள் பிள்ளை ஊட்டி எங்கள் வீட்டுக்காரர் போக விட மாட்டார், எங்கள் வீட்டுக்காரர் என்னை சித்திரவதை படுத்தினார் சாரு, எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட கூட வீட்டை பூட்டிக்கிடுவார், அதெல்லாம் தாண்டி நான் மக்களுக்காக போய்கிட்டே இருந்தேன்.
அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்களேன், ஏன் மக்களுக்கு பின்னால போயிட்டு இருந்தீங்க, அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு?
அதுக்கு என்ன காரணம், முதல்ல மாதர் சங்கத்துல தலைவி அறிஞ்சு அரசாங்கத்துல, அப்ப வந்து நாங்க எதுவுமே வாங்க முடியல, ஒரு வீடு வாங்கவா, ரோடு வாங்கவா, ஒரு எதுவுமே எங்களால அரசாங்கத்துல ஒன்றும் செய்ய முடியாம நேரத்துல இந்த தான அறக்கட்டளை வந்து எங்களை கலஞ்சி ஆரம்பிச்சு, நம்ம எங்கேயே படிச்சுட்டு வந்து நம்மளுக்காக அக்கறைப்பட்டு நம்ம ஏழைகளுக்காக கஷ்டப்பட்டு வந்து ஊர் ஊரா நம்மளை இதை செய்யுங்க, சேமிப்பை செய்யுங்க, பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளும் கூட அவங்களோட செய்யணும்னு எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டப்படுத்தினார் எங்கள் வீட்டுக்காரு. அதெல்லாம் தாண்டி நான் மக்களுக்காக தொடர்ந்து மொதல் குழுவுள்ள தலைவியாக இருந்து 3 வருஷம், அப்புறம் பகுதி மாத்தூர் பகுதியில் 3 வருஷம் தலைவியாக இருந்து, அப்புறம் அந்த வைய வட்டாரத்தில் 3 வருஷம் செயலாளராக இருந்து 9 வருஷமாக இருந்து மக்களுக்காக நான் அந்த வட்டாரத்தில் செயல்பட்டு, திரும்ப அப்புறம் களஞ்சிய இயக்கம்ன்றது மதுரையில் அந்த இயக்கத்துக்கு நான் வந்து 8 வருஷம் செயற்குழு உறுப்பினராக இருந்து, அப்புறம் வந்து என்னை தலைவியாக எடுத்தாங்க, ஒரு 5-6 வருஷம் அப்போ தலைவியாக இருந்து களஞ்சிய இயக்கத்துக்கு இந்த 14 மாநிலத்துக்கும் போய் வருவேன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவில் பத்மஸ்ரீ விருது பெறும் தமிழ்நாட்டை சார்ந்த கிராமத்து பெண்மணி சின்ன பிள்ளை அவர்கள்.
இப்போ பெண்களின் நிலைமையை பொறுத்த அளவில், இப்போ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னே அல்லது 30 ஆண்டுகளுக்கு முன்னே நீங்கள் இந்த களஞ்சி இந்த இதில் வந்து சேர்ந்து அமைப்பை தொடங்கி அல்லது இது மாதிரிலாம் நடத்துறதுக்கு இருந்த நேரத்தை விட இப்போது அவங்க நிலைமை, பெண்களின் நிலைமை முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களால் முன்னேறி இருக்கா?
ஐயா, ஒரு பெரிய மகா சேவை வைப்போம் எங்கள். அப்போ வந்து இப்போ 2000 பேர் நாங்கள் வறுமையை விட்டு வெளியே வந்திருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 2000 பேர் 3000 பேர் வெளியே வந்திருக்கோம், வெளியே வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க சார்.
அப்படியா?
ஆ, அப்போ சொல்ல முடியுமான்னு மூணு பேர் சொல்லாமையா நாங்கள் எனக்கு அவார்டு கொடுக்குறாரு. வாசிப்பாயே நீ வந்து ஒரு அங்கேருந்து கிளியிலேருந்தே வந்து என்னைய பேட்டி எடுத்தாங்க சார். 6 மாதம் 10 மாசமாக 1 வருஷமாக வந்து பேட்டி எடுத்தாங்க. நான் எப்படியெல்லாம் வேலை செஞ்சேன், எப்படியெல்லாம் மக்களுக்காக போய் இப்போ நடந்து பசு இல்லாமல் ஆட்டா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அவங்களுக்கே தெரியும். அங்கே போய் படமாக போட்டு கிள்ளியில் எனக்கு படம் போட்டு அங்கே நான் அவார்டு வாங்கியே காமிச்சாங்க.
சரி, இப்போ பெண்களை பொறுத்தளவில் வேறு எந்த ஏரியாவில், வேறு என்ன மாதிரியான அம்சங்கள்லாம் அவங்க இன்னும் முன்னேறணும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
அது வந்து வடநாட்டில் வந்து மகாராஷ்டிரா அங்கேயே சார் ரொம்ப மக்கள் மலவாரியில் கொஞ்சம் மக்கள் இன்னும் அங்கே போய் எங்கள் தானிலேருந்து வேலை ஆக்குறாங்க. நானும் போயிருந்தேன், ஒரு 10 நாள் போய் மகாராஷ்டிராவில் தங்கியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் அங்கே தொய்வு இருக்குது, நாங்கள் அது இனி முன்னேறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு.
இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே இருக்க பெண்களுக்கு இனி என்ன விஷயங்கள்ல அம்சங்களை வந்து அவங்க முன்னேறணும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
நீங்கள் சார் வந்து அதுக்கு முதல்ல பள்ளிக்கூடம் பிள்ளைய 10வதுலேருந்து 12வது வரைக்கும் காலர்ஸ் பணம் வாங்கி கொடுத்தோம். 2வது அந்த எல்ஏசியில் சேர்ந்து இந்த இறந்தவங்களுக்கு அவங்க 30,000, இந்த ஆக்சன் ஆனவங்களுக்கு 75,000 வாங்கி கொடுத்தோம். சுகாதாரத்தில் வந்து வளரும் பெண்களை கூட்டங்க போட்டு அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி படிக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், கண் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சுகாதார ஆஸ்பத்திரியை நாங்களே வச்சுருக்கோம். நிறையா வந்து பார்க்கறதுக்கே அந்த மனு வரும். ஆஸ்பத்திரிக்கு போனது, ஆஸ்பத்திரிக்கு போன இவ்வளவு செலவு உண்டு. அதுக்காக நாங்கள் முதல்ல தேனியில் ஒரு ஆஸ்பத்திரி, கடமலையில் ஆரம்பித்து சுக மருத்துவமனைந்து சாயல உரியில் ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்கோம். இப்படி நிறைய இடத்துல நாங்கள் கட்டி மக்களுக்காக குறைந்த செலவு, ரொம்ப அதிகமான செலவு தான் செலவழிக்கிறோம். நிறைய மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
சரி, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மது விளக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்களேன்.
மது விளக்கு நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே மது விளக்கு நாங்கள் அவங்கள பேச்சு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். குடிக்கக்கூடாதுன்ற தாக்கத்துலாம் வச்சு அவங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து 15-20 நாளைக்கு அவங்கள ட்ரீட்மெண்ட் எடுத்து அனுப்புவோம். திருந்துறவங்க வந்து திருந்துவாங்க, திருந்தாங்க இன்னும் குடிக்கணும் மட்டும் குடிப்பேன். அந்த திருந்தினவங்க வந்து மேடையில் அப்படி நாங்கள் பெரிய மகா சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஒய்ஃபு இந்த களஞ்சியத்தில் சேர்ந்து நான் நிறையா குடிச்சிட்டு என் குடும்பம் சீரழிஞ்சிட்டு என் பிள்ளைகளை படிச்சு வைக்காம இருந்தேன், அதனால இப்போ இங்கே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு நான் வந்து பிரிஞ்சிருக்கேன், என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நிறையா பேர் பேசியிருக்காங்க சாரு. திருந்தாங்க வந்து என்ன குடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
சரி, இப்போ மது விளக்கை பொறுத்த அளவில் தமிழக அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க?
மது விளக்கை குறைக்கணும். நிறைய குடும்ப நாதியாக சாகுது. அந்த பெண்டாட்டி எப்படி குடிக்கிறான்னு சாகுது, பிள்ளையில மருந்து குடிச்சிட்டு சாகுது, புரிஞ்ச அவன் இருதேகம் போய் அவன் கெட்டி போய் நிறைய பேர் சாகுறாங்க சார். மது விளக்கை குறைக்கணும்.
மத்திய அரசை பொறுத்த அளவில் என்ன செய்யணும், கிராமங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க?
நாங்கள் செய்கிறத விட மத்திய அரசு வந்து எங்களுக்கு இந்த இதை கொஞ்சம் நிப்பாட்டி இருக்காங்க சார். இந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை,
என்ன ஸ்காலர்ஷிப் பணம்,
அப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறாங்க பத்தியா, அவங்களுக்கு 75,000 கொடுத்தாங்க. அதையும் ரெண்டையும் நிப்பாட்டி இருக்காங்க. அது ரெண்டையும் வந்து அமல்படுத்தணும்.
உங்களை பொறுத்தளவில் எதிர்காலத்துக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க, இனி என்ன செய்ய போறதாக திட்டம்?
எதிர்காலத்திட்ட நம்ம நாடு ஊறாமே தமிழ்நாடு நான் 14 மாநிலத்துக்கும் இன்னும் வல்லரசு நாடு ஆகணும், மக்கள் நல்லா முன்னேறணும், அவங்க வாழ்க்கை தரம் முன்னேறணும்ன்ற என்னோட எதிர்காலத்திட்ட இதுதான் நான் வச்சிருக்கேன்.
உங்களுக்கு பிறர் மற்ற மக்கள் உதவியெல்லாம் செய்யறாங்களா அங்க இருக்க தமிழக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம்?
என்னத்த எனக்கு நான் என் பாட்டுக்கு இந்த இருக்கிறீதானி என்னத்த எனக்கு உதவி செய்யும். கலஞ்சியத்துல இருந்து எனக்கு இந்த மாத்திரை இது வாங்குறதுக்கு பணம் கொடுப்பாங்க, எங்க கூட்டி போறதுக்கெல்லாம் அவங்கதான் அப்ப கூட்டி போய் பசுக்கு போய் அவங்க தான் செலவழிச்சுக்கிடுவாங்க.
இப்ப பத்மஸ்ரீ விருது பெறத பத்தி சொல்லுங்க, பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறது மகிழ்ச்சியா இருக்கா?
ஆ நல்லா எனக்கு மகிழ்ச்சியா சார். அன்னைக்கு இருந்து நான் ஒருத்தர் முடியாம பெட்டில் அஞ்சு சார் 5 நாளா அப்பவே கலெக்டர் எனக்கு போன் பண்ணாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு விருது தயார் பண்ணியிருக்கோம் சின்ன பிள்ளம்மாண்டாரு. அப்புறம் மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தருக்கு என் நம்பரை கொடுத்துருக்காரு கலெக்டர், அவரும் எனக்கு போன் பண்ணாரு. அந்த வெள்ளிக்கிழமை நைட்டுதான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்து நிறையா பேட்டி எடுக்கிறவங்களும் பத்திரிக்கை நிறுவனங்களும் வந்துட்டாங்க. அவங்க அவரை அறிவிச்சுட்டாங்க. இன்னும் என்னைக்கு போய் வாங்குறதுன்னு தெரியல, என்னைக்குன்னு பேசி சொல்லலை.
ரொம்ப நன்றி அம்மா உங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்களோட உரையாடினீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி
நன்றி நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.